إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالده الظنون ولا يقفه الواقفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் முறித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் கியாமனால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான காரியங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று உலகளாவிய ரீதியில் அனைத்து வகையான மீடியாக்களின் மூலமும் ஊடகங்களின் ஊடாகவும் நாங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னவென்றால், இந்த உலகத்தின் கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் உண்ண உணவின்றி வாழ்வாதாரம் இன்றி வருமானமின்றி பசியின் காரணமாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா போன்ற பிரதேசங்களில் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய 20க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளை கொண்ட அந்த பிரதேசத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் பெரியவர்கள் என்ற வேறுபாடுகள் இன்றி லட்சக்கணக்கானவர்கள் வறுமையின் காரணமாக பசியின் காரணமாக பட்டினி சாவுக்கு முகம் கொடுத்தவர்களாக உலகின் ஒரு பகுதியில் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை ஊடகங்களில் அடிக்கடி எங்களுக்கு காண முடிகிறது. உலகிலே ஒரு பக்கம் மக்கள் வறுமையோடும் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பசியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இவர்களுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இவர்களுடைய வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக சர்வதேச அமைப்புகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் பல வகையான செயல் திட்டங்கள், பல வகையான முன்னெடுப்புகள் சர்வதேச அமைப்புகளாலும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களின் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்றாலும் நாங்கள் நிதர்சனமாக காணக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், இந்த உலகில் மனிதர்களால் என்னதான் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மக்களுடைய வறுமையை ஒழித்து கட்டுவதற்காக, வாழ்வாதாரத்தை தரமுயர்த்த வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய பட்டினி சாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக சர்வதேச அமைப்புகளாலும் ஒவ்வொரு நாட்டினாலும் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் திட்டங்கள், முயற்சிகள் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனிதன் அவனுடைய அறிவையும் அவனுடைய ஆற்றலையும் அனுபவத்தையும் முன்னால் வைத்து மனிதன் திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறான். மனிதர்களுடைய வறுமையை போக்குவதற்காக, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக மனிதன் திட்டங்களை கண்டுபிடிக்கிறான். மனிதன் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்துகிறான். இதன் மூலமாக விமோசனத்தை காண முடியவில்லை. இதன் மூலமாக ஆரோக்கியமான வெற்றிகரமான தீர்வுகளை மனிதர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்னொரு பக்கமாக இன்று உலகத்தில் ஒரு பக்க மக்கள் வறுமையோடும் பட்டினியோடும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் மக்கள் ஆடம்பரத்திலும் செல்வ செழிப்பிலும் வீண் விரயத்திலும் மிகப்பெரிய சொத்துக்களோடும் ஒரு பகுதி மக்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய இரண்டு வகையான பொருளியல் கோட்பாடுகள் உலகத்திலே நடைமுறையில் இருக்கின்றன. முதலாவது என்னவென்றால், கேபிடலிசம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாளித்துவ சித்தாந்தம், முதலாளித்துவ கோட்பாடு உலகின் பல நாடுகளால் இன்று பொருளாதாரத்தில் பொருளியல் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய நாட்டுடைய பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகளை அந்த நாடுகள் மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றன. இந்த முதலாளித்துவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்னவென்றால், உலகத்திலே ஒரு வர்க்கத்தினர், உலகத்திலே ஒரு சிலர் ஆளக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தை கைவசம் வைத்தவர்களாக, அவர்கள் முதலாளிகளாக உலகத்தை ஆட்டி படைப்பார்கள். இன்னொரு தரப்பினர் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக, ஏழைகளாக, தொழிலாளர்களாக அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கட்டும். இந்த உலகத்திலே யாரெல்லாம் வறுமையோடு வாழ்கிறார்களோ, ஏழைகளாக வாழ்கிறார்களோ, வாழ்வாதாரம் அற்றவர்களாக வாழ்கிறார்களோ, அன்றாட உணவை பெறாதவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இவர்களுடைய வறுமைக்கும் ஏழ்மைக்கும் உணவு பிரச்சனைக்கும் எங்களால் தீர்வு காண முடியாது, இதற்கு எங்களால் பொறுப்பு கூற முடியாது. அவர்களுடைய வறுமை என்பது, அவர்களுடைய ஏழ்மை என்பது அவர்களுடைய தலையெழுத்தாக இருக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய வறுமைக்கு அவர்கள் தான் காரணம், அவர்களை படைத்தவன் தான் காரணம். அவர்களை படைத்தவன் ஏழைகளாக, வாழ்வாதாரம் குறைந்தவர்களாக, உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களாக அவர்களை படைத்தவன் அவர்களை படைத்து விட்டான். இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இதற்கு எங்களால் பொறுப்பு கூற முடியாது என்று உலகத்தின் ஒரு பக்கத்தில் முதலாளித்துவ சிந்தாத்தத்தை கொண்ட நாடுகள் மக்கள் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில், உலக வரலாற்றில் இந்த முதலாளித்துவ கோட்பாட்டை, சித்தாந்தத்தை முதல் முதலாக சொன்னவன் காரூன் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த காரூனை உலகத்துடைய மிக பெரும் செல்வந்தராக, மிக பெரும் பணக்காரனாக குர்ஆன் அவனை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காரூனை பார்த்து பொருளாதார வளம் படைத்த, செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காரூனை பார்த்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களும், அந்த காலத்திலே வாழ்ந்த நல்ல மக்களும் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், وَبْتَغِي فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ. ஏ காரூனே, நீ உன்னுடைய செல்வத்தின் மூலமாக, உன்னுடைய பணத்தின் மூலமாக நீ உலகத்திலே ஆடம்பரமாக வாழக்கூடியவனாக மட்டும் இருந்து விடாதே, உனக்கான பொறுப்புகளை நீ ஆற்ற வேண்டும். உன்னுடைய தலையில் பொறுப்புகள் இருக்கின்றன. யாரெல்லாம் வறுமையோடு வாழ்கிறார்களோ, ஏழ்மையோடு வாழ்கிறார்களோ, வாழ்வாதாரம் அற்றவர்களாக இருக்கிறார்களோ, தொழில் இல்லாமல் இருக்கிறார்களோ, இவர்களுடைய ஏழ்மையில் நீ பங்கு கொள்ள வேண்டும், இவர்களுக்கு நீ தர்மம் கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களும் நல்ல மக்களும் காரூனை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி அவனது பொருளை, அவனது செல்வத்தை உனக்கு தந்திருக்கிறானோ, உனக்கு வழங்கி இருக்கிறானோ, இதே போன்று நீ உன்னுடைய பொருளிலே இருந்து, உன்னுடைய பணத்திலே இருந்து ஏழைகளுக்கு நீ ஜகாத்தை கொடுக்க வேண்டும், சதகாவை கொடுக்க வேண்டும் என்று அந்த மக்கள் சொன்ன நேரத்திலே காரூன் ஒரே வார்த்தையில் அதனை மறுத்து விட்டான். காரூன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. அவன் கர்வமாக சொல்லிவிட்டான், பெருமையாக சொல்லிவிட்டான், நான் திரட்டி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம், நான் சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த பணம் அனைத்தும் என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அடிப்படையாக வைத்து நான் சம்பாதித்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பையும் அனுபவத்தையும் முதலாய் கொண்டு நான் இந்த பொருளாதாரத்தை சம்பாதித்திருக்கிறேன். என்னுடைய நாட்டில், என்னுடைய ஊரில், என்னுடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஏழைகளாக வாழ்கிறார்களோ, வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களுடைய ஏழ்மைக்கு என்னால் பொறுப்பு கூற முடியாது, என்னால் செலவழிக்க முடியாது, என்னால் தர்மம் கொடுக்க முடியாது. அவர்களுடைய வறுமை என்பது அவர்களுடைய தலையெழுத்தாக இருக்கிறது. அவர்களை படைத்தவன் அப்படி படைத்து விட்டான், என்னுடைய குற்றம் அல்ல என்று அந்த காரூன் பின்வாங்கி விடுகிறான். இதனை மிக அழகாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையையும் இந்த சித்தாந்தத்தையும் கொண்டவர்களாக உலகத்தின் ஒரு பக்கம் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, ஏழ்மையோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, இவர்களை பற்றிய எந்த கரிசனையும் அற்றவர்களாக, அக்கறையும் அற்றவர்களாக ஒரு பக்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துடைய இன்னொரு பொருளியல் சித்தாந்தமாக ஒரு பக்கம் முதலாளித்துவம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பொது உடைமை கோட்பாடு என்ற அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவர்களாக ஒரு சில மக்கள், ஒரு சில நாடுகள் தங்களுடைய பொருளியல் கோட்பாட்டை அமைத்திருக்கின்றன. இதனுடைய அடிப்படை என்னவென்றால், உலக மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால், மக்களுடைய பொருளாதார தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே செல்வந்தர்கள் இருக்கக்கூடாது, பணம் படைத்தவர்கள் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பொருளாதாரத்தை கைகளிலே வைத்தவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களுடைய பொருளாதாரம் பறிமுதல் செய்யப்பட்டு, இவைகள் பறிக்கப்பட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக வறுமைக்கு தீர்வு காணலாம் என்று ஒரு பக்க மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்தாந்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, இந்த இரண்டு கோட்பாடுகளும், இந்த இரண்டு அடிப்படைகளும் மார்க்கத்திற்கு முரணானவை, மக்களுக்கு அநியாயத்தை உண்டு பண்ணக்கூடியது, மக்களுடைய வறுமைக்கு தீர்வு காண முடியாதது என்பதனை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த இரண்டு கோட்பாடுகளையும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய, இந்த இரண்டையும் மறுத்துரைக்கக்கூடிய இஸ்லாம் உலக மக்களுடைய வாழ்வியல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக, மக்களுடைய வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இஸ்லாம் வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தை இஸ்லாம் எங்களது கைகளிலே தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் உலகம் அழியும் வரைக்கும், உலகத்துடைய முடிவு வரைக்கும், இந்த உலகத்திலே மனிதர்கள் முகம் கொடுக்கக்கூடிய, மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய வறுமை பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம், இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால், வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால், அதற்கான ஒரே வழி இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய ஜகாத் என்ற, சதகா என்ற வறுமை ஒழிப்பு திட்டமாக இருக்கிறது. இதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக, வெற்றிகரமாக அமுல்படுத்துவதன் மூலமாக சமூகத்துடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம் என்பதனை எமது வரலாறு மிக தெளிவான ஆதாரத்தோடு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சமூகம் வறுமையினால் பீடிக்கப்படும் பொழுது, ஏழ்மையினால் பீடிக்கப்படும் பொழுது, வறுமை கோட்டின் கீழே அவர்கள் தள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினை, அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சினை வெறுமனே வாயோடும் வயிற்றோடும் உணவோடும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை அல்ல. ஒரு தனி மனிதன், ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சமூகம் வறுமையினால் பாதிக்கப்படும் பொழுது, வறுமையின் கொடுமையினால் பீடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினை அவர்களுடைய ஈமானை பாதிக்கிறது, அவர்களுடைய இறை நம்பிக்கையை பாதிக்கிறது, அந்த சமூகத்தில் ஒழுக்க கேடுகளையும் சமூக சீரழிவுகளையும் உண்டு பண்ணுகிறது, அந்த சமூகத்துடைய கல்வித்துறையை பாதிக்கிறது, அந்த சமூகத்துடைய சுகாதாரத்தை பாதிக்கிறது. அனைத்துக்கும் அடிப்படை காரணங்களில் ஒன்றாக சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய வறுமையின் கொடுமை காரணமாக இருக்கிறது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, காதல் ஃபக்ரு ஐயகுன குஃப்ரா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சினை அந்த மனிதனை இறை நிராகரிப்பின் பக்கமாக தள்ளிவிடலாம், மார்க்கத்தை விட்டும் வெளியேறக்கூடியவனாக, இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடியவனாக, மார்க்கத்தை விட்டும் வெளியேறக்கூடிய நிலைமையை அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்று இந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு துஆவை கற்றுத் தருகிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅதாபில் கப்ர். நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், உலகிலே ஒரு முஸ்லிம் முகம் கொடுக்கக்கூடிய மிக பயங்கரமான பிரச்சினை அவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது, இஸ்லாத்தை புறக்கணிப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, இதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, மிக பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி, யா அல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறுவதை விட்டும், உனக்கு நன்றி கட்டவனாக நடப்பதை விட்டும், இறை நிராகரிப்பை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள், எங்களுக்கும் தேடச் சொல்கிறார்கள். இதே துஆவில் மூன்றாவதாக ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால், மரணத்தின் பின்னால் ஒரு மனிதன் முகம் கொடுக்கக்கூடிய முதலாவது பயங்கரமான கட்டம் என்னவென்றால் கபருடைய வேதனையாக இருக்கிறது, அதனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார். யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இந்த இரண்டுக்கும் நடுவிலே நபி அவர்கள் இன்னொன்றை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள், யா அல்லாஹ், நான் எப்படி இறை நிராகரிப்பை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேனோ அதே போன்று வறுமையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த ஹதீஸில் நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். வறுமை என்பது அந்த அளவுக்கு பயங்கரமானது, அந்த அளவுக்கு கொடுமையானது. அரபியிலே அழகாக சொல்வார்கள், இதா ஸஹபல் ஃபக்ரு இலா பலதின் கால் அல் குஃப்ரு குத்னி மஅக். ஒரு ஊருக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு வறுமை வரும் பொழுது, ஒரு குடும்பத்தை நோக்கி ஏழ்மை வரும் பொழுது, வறுமை வரும் பொழுது, அந்த வறுமையை பார்த்து இறை நிராகரிப்பு சொல்கிறது, குஃப்ர் சொல்கிறது, வறுமையே நீ மட்டும் போகாதே என்னையும் அழைத்து செல்லு என்று இறை நிராகரிப்பு வறுமையை பார்த்து சொல்கிறதா. அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் வறுமையினால் பாதிக்கப்படும் பொழுது அங்கே இறை நிராகரிப்பு உண்டாகலாம் என்பதனை மேற்சொன்ன ஹதீஸும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. இமாம் துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அக்பருன்னார் ஜூ ஃபாகத்தில்லா ஸபர் லஹு. அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக நடக்கக்கூடியவன் யார் தெரியுமா? மிக வேகமாக குஃப்ரின் பக்கமாக, ஷிர்கின் பக்கமாக தள்ளப்படக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? வறுமையினால் பீடிக்கப்பட்டவன், வறுமையினால் பாதிக்கப்பட்டவன் என்று இமாம் துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று உலக நாடுகளில் இதனை நாங்கள் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தோனேசியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்க நாடுகள், இந்த நாடுகள் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்கள். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை அனர்த்தங்களினால் அடிக்கடி பீடிக்கப்படக்கூடிய பிரதேசங்களாக இருக்கின்றன. வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட மக்கள் கோடிக்கணக்காக இந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளாந்தமாக வேலையில்லா பிரச்சினைக்கும் வாழ்வாதார பிரச்சினைக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் முகம் கொடுத்தவர்களாக இந்த பிரதேச முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய மக்களுடைய விகிதாச்சாரம் வருடா வருடம் அதிகரித்து செல்கிறது என்று சர்வதேச அவதானிகள், சர்வதேச அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு இவர்கள் வெளியேறுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அல் குர்ஆனில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இஸ்லாம் எங்களுக்கு அறிவியல் ரீதியாக எங்களுக்கு திருப்திகரமான மார்க்கமாக இல்லை என்ற காரணத்தினால் அல்ல. இஸ்லாம் என்பது அழகிய மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். குர்ஆன் என்பது அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். என்றாலும் எங்களுடைய வறுமைக்கு எங்களால் தீர்வு காண முடியவில்லை. வறுமையோடு வாழ்கிறோம், பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பட்டினியின் காரணமாக செத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடுகளுக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் தங்களுடைய திட்டங்களை மிக வேகமாக இந்த நாடுகளிலே அறிமுகப்படுத்தி வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சன உண்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை பிரச்சனை என்பது, வாழ்வாதார பிரச்சனை என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனை முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய நாட்டில் வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை பரவலாக கிடையாது. ஏழைகளாக இருக்கிறோம், வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை எங்களுடைய நாட்டிலும் ஆங்காங்கே ஒரு சில குடும்பங்களில் காணப்பட்டாலும் பரவலாக எங்களுடைய நாட்டில் காண முடியவில்லை. என்றாலும் இந்த வறுமையினால், வாழ்வாதார பிரச்சனையினால், வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரே காரணத்தினால் எமது சமூகத்தில் பல வகையான ஒழுக்கக்கேடுகள், சமூக சீரழிவுகள் நாளாந்தம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கமாக சமூகத்துடைய ஒழுக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமூகத்துடைய கல்வித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமூகத்துடைய சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் நிதர்சனமாக எங்களுடைய நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாட்டில் இளவயது தாய்மார்கள், இளவயது பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக, குடும்பத்தின் சுமையை தாங்க வேண்டும் என்பதற்காக இளவயது தாய்மார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலை தேடி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வருடா வருடம் அதிகரித்துத்தான் சென்று கொண்டிருக்கிறது. சொந்த நாட்டில் சொந்த குடும்பத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தை, 6 மாத கை குழந்தையை, 1 வருட கை குழந்தையை ஓடியாடி விளையாடு 3-4 வயது அந்த பாலகளை நாட்டிலே அனாதையாக விட்டுவிட்டு எத்தனையோ இளவயது தாய்மார்கள், எத்தனையோ இளம் பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் யாரோ பெற்ற குழந்தைகளுக்காக தாளாட்டி பாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தான் பெற்ற குழந்தையை பராமரிப்பதற்கு யாரும் கிடையாது, அந்த பிள்ளைகளை அரவணைப்பதற்கு யாரும் கிடையாது. யாரோ பெற்ற பிள்ளைகளுக்காக, யாரோ பெற்ற குழந்தைகளுக்காக எமது நாட்டுடைய, எமது சமூகத்துடைய, எமது முஸ்லிம் தாய்மார்கள், இளவயது பெண்கள் யாரோ பெற்ற பிள்ளைகளுக்காக தாளாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மானத்துக்கும் தங்களுடைய கற்புக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத சூழலில் அவர்கள் வீட்டு பணிப்பெண்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களில் நிறைய குடும்பங்களை நாங்கள் தோண்டி பார்த்தால், இவர்களுடைய இந்த வேலைக்கான பின்னணியை நாங்கள் அலசி பார்த்தால், நிறைய குடும்பங்களில் வயதுக்கு வந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களால் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது. வயோதிபத்தை அடைந்த தந்தை வீட்டுக்குள்ளே இருக்கிறார், பெரிய வயதை அடைந்த சகோதரி வீட்டுக்குள்ளே இருக்கிறார், பாடசாலை செல்லக்கூடிய இளம் சிறுவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாடசாலை செலவை கண்காணிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உணவளிக்க வேண்டும், இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் வீட்டிலே கிடையாது, எனவே நாங்கள் தான் குடும்பத்தை தாங்க வேண்டும், இந்த குடும்பத்தை நாங்கள் தான் சுமக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்று நிறைய பெண்கள் பேட்டி அளிப்பார்கள். விசாரித்தால் கலங்கிய கண்களோடு தங்களுடைய சோக கதையை அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாட்டில் எங்களது சமூகத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் இந்த அவலம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த ஊரில், அந்த நாட்டில் உலமாக்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், தனவந்தர்கள் இருக்கிறார்கள். யாரும் எங்களுடைய கவலையை போக்குவதற்கு யாரும் முன்வரவில்லை, எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் தயாராகவில்லை. எனவே எனது குடும்பத்தின் சுமையை நான் தான் சுமக்க வேண்டும், எமது குடும்ப பாரத்தை நாங்கள் தான் தாங்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறோம் என்று நிறைய பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயுடைய அரவணைப்பும் தாயுடைய பராமரிப்பும், பிள்ளைகள் வளரக்கூடிய மூளை வளர்ச்சி அடையக்கூடிய அந்த பருவத்தில் தாயுடைய அரவணைப்பு இல்லாமல், தாயுடைய பராமரிப்பு இல்லாமல் அனாதைகளாக வளரக்கூடிய அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் பின்தங்கியவர்களாக, சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக அவர்கள் வளர்வார்கள். இதுதான் சமூகத்துடைய பண்பாட்டுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது, ஒழுக்கத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சமூகத்துடைய கல்வித்துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஷரியா துறையில் மதரசாக்களில் 7 வருடங்கள், 8 வருடங்கள் மார்க்க கல்வியை பயின்று பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய திறமையான எத்தனையோ உலமாக்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், இவர்கள் மேற்கொண்டு ஒரு துறையில் படிப்பதற்காக இவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடையாக அவர்களுடைய குடும்ப நிலைமை தடையாக இருக்கிறது. வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட குடும்பம், ஏழ்மையோடு வாழக்கூடிய குடும்பம், இந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலைமை அவர்களது மேற்படிப்புக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய துறைகளில் சிறந்த பெருபேறுகளை பெற்ற மாணவர்கள் ஓலவளாக இருக்கலாம், ஏழவளாக இருக்கலாம், உயர்ந்த பெருபேறுகளை பெற்ற மாணவர்கள் எமது நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் உயர்ந்த சித்தியடைந்தவர்களாக இருந்தாலும், கல்வித்துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு தங்களால் தங்களுடைய மேற்படிப்பை
பல்கலைக்கழக பட்டப்படிப்பை அவர்களால் தொடர முடியாத நிலைமை நிறைய மாணவர்களுக்கு எமது முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறது. வறுமை அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், வடமத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், இங்கே இருக்கக்கூடிய திறமையான மாணவர்கள், உயர்ந்த சித்தியிலே பாடங்களை கற்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்கள் மேற்படிப்பை தொடர வேண்டும் என்றால் அவர்கள் மேலதிக வகுப்புகளுக்காக கொழும்புக்கு வர வேண்டும். ஒரு பிரயாணத்திற்கு அவர்கள் வந்து போவதென்றால் ஒரு பிரயாணத்திற்கு ஒரு நாளைக்கு 2000 வந்த மாணவர்களுக்கு செலவாகிறது. எனவே எங்களுடைய குடும்பத்தால் இந்த படிப்பை தாங்க முடியாது. என்னுடைய படிப்புக்காக, என்னுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய கல்விக்காக என்னுடைய பெற்றோர்களால் எந்த செலவினத்தையும் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் எனக்கு இந்த கல்வி தேவையில்லை என்று ஒதுங்கிய நூற்றுக்கணக்கான மாணவர்கள், திறமையான மாணவர்கள் எமது சமூகத்திலே இருக்கிறார்கள். இதன் காரணமாக திறமையான உலமாக்களையும், மார்க்க அறிஞர்களையும், துறை சார்ந்த அறிஞர்களையும், மருத்துவத்துறை அறிஞர்களையும், சிறந்த அரசியல் தலைவர்களையும் எமது சமூகம் இழந்து கொண்டிருக்கிறது, வறுமை என்ற ஒரே காரணத்தினால். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எமது சமூகத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வறுமையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் எங்களுக்கு நடைமுறை சாத்தியமான வெற்றிகரமான ஜகாத் என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தை எமது கைகளிலே தந்து சொல்கிறது. நீங்கள் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், வறுமையை ஒழித்து காட்டுங்கள், சமூகத்தின் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் என்று இஸ்லாம் ஜகாத்தை எமது கைகளிலே தந்திருக்கிறது. நாங்களும் யோசிக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக நாங்கள் இந்த நாட்டில் தலைமுறை தலைமுறையாக ஜகாத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்திலே மாற்றம் ஏற்படவில்லை. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். வறுமையோடு வாழ்ந்தவர்கள் வருடா வருடம் ஜகாத்தை பெறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜகாத்தின் மூலம் மாற்றம் ஏற்படவில்லையே என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எமது முன்னோர்கள் ஜகாத்தின் மூலமாக சமூகத்தின் வறுமையை ஒழித்து கட்டினார்கள், ஏழைகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்டினார்கள், மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கட்டினார்கள். ஜகாத் என்ற நடைமுறை சாத்தியமான வெற்றிகரமான இந்த திட்டத்தின் மூலமாக ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சி காலம் இன்றும் வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சஹிஹான ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 2.5 வருட ஆட்சியின் மூலமாக வறுமைக்கு அவர்கள் முடிவு கட்டினார்கள். ஜகாத் என்ற இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக. கண்ணியமானவர்களே, எமது சமூகத்திலும் ஜகாத் இருந்தாலும், நடைமுறையில் இருந்தாலும், இந்த ஜகாத் மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி, மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய முறைப்படி நிறுவன மயப்படுத்தப்பட்டதாக, பைத்துல் ஜகாத்தாக, கூட்டாக நிறைய முஸ்லிம் ஊர்களில் இந்த ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றப்படாமையின் காரணமாக பல நூற்றாண்டுகளாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜகாத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால் சமூகத்திலே வறுமை இன்னும் ஒழிக்கப்படவில்லை. இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சில தனவந்தர்கள் ஆனந்தமாக சொல்வார்கள், பெருமையாக சொல்வார்கள், எங்களுடைய பாட்டனார், எங்களுடைய தந்தையவர்கள் இப்பொழுது எங்களுடைய தலைமுறை, நாங்கள் பல ஜெனரேஷனாக தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஜகாத்தை கொடுத்துக் கொண்டு வருகிறோம் என்று பெருமையாக சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய நோக்கம் வருடா வருடம் ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு குடும்பத்தை வரையறுத்து அவர்களுக்கு ஜகாத்தை கொடுத்து வருவது அல்ல. ஜகாத்துடைய நோக்கம் சோம்பேறிகளை உருவாக்குவது அல்ல. தனவந்தர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், ஒரு சில ஏழைகள் அந்த ஊரிலே உள்ள ஒரு சில குடும்பங்கள் அந்த ஜகாத்தை நம்பி வருடா வருடம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மரணிக்கும் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக ஜகாத்தை பெறக்கூடியவர்களாகவே வாழ்ந்து மரணிப்பார்கள் என்பதற்காக ஜகாத் எங்களுக்கு தரப்படவில்லை. ஜகாத்துடைய நோக்கம் என்னவென்றால் சமூகத்துடைய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். இந்த வருடம் 150 ஏழை குடும்பங்கள் ஜகாத்தை பெற்றார்கள் என்றால் அடுத்த வருடம் 125 குறைய வேண்டும். அதற்கடுத்த வருடம் 110 குறைய வேண்டும். வருடா வருடம் ஏழைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். இதுதான் ஜகாத்துடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வருடம் 2017 1438 இந்த வருடத்திலே நாங்கள் ஒருவருக்கு ஜகாத்தை கொடுத்தால் 5 வருடங்களின் பின்னால் அவர் ஜகாத்தை எங்களுக்கு எடுத்துக் கொண்டு வர வேண்டும். பைத்துல் ஜகாத்தின் மூலம், ஜகாத்துடைய நிறுவனத்தின் மூலம் ஒரு ஏழைக்கு இந்த வருடம் ஜகாத் கொடுக்கப்படுகிறது என்றால் அடுத்த வருடமும் ஜகாத்தை அவர் ஓரளவுக்கு வாங்கலாம். அதற்கடுத்த வருடம் அவர் சொல்ல வேண்டும், என்னால் ஜகாத்தை இந்த வருடம் வாங்க முடியாது, நான் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து விட்டேன், நான் ஓரளவுக்கு தன்னிறைவு கண்டவனாக மாறிவிட்டேன், இன்னும் 2-3 வருடங்களில் 2022 வரும் பொழுது 2017 எந்த ஏழை ஜகாத்தை வாங்கினாரோ அதே ஏழை தன்னுடைய ஜகாத்தை கொண்டு வந்து பைத்துல் ஜகாத்தை ஒப்படைக்க வேண்டும், இதோ என்னுடைய ஜகாத், இதனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம். சோம்பேறிகளை உருவாக்குவது அல்ல, ஒரு சமூகத்தை உட்கார வைத்து உணவளிப்பது அல்ல, ஏழைகளாகவே வாழ வைப்பது அல்ல. ஜகாத்தின் மூலம் சமூகத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும், சமூகத்துடைய பொருளாதார தரம் உயர வேண்டும். இதனைத்தான் ஹதீஸ்களிலே மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத் என்ற இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை, ஜகாத் என்ற நடைமுறை சாத்தியமான இந்த திட்டத்தை மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால், கூட்டாக நிறைவேற்றுவோமாக இருந்தால், சமூகம் பிரிந்து செல்லக்கூடிய பணம் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றப்படுவாக இருந்தால், இந்த ஜகாத்தின் மூலம் சமூகத்தில் மிக பெரும் மாற்றங்களை எங்களால் காண முடியும். இதனைத்தான் இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக ஆணித்தரமாக இந்த ஜகாத்துடைய முறையைத்தான் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய ரமலான் என்ற இந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய ஜகாத்துடைய கடமைகளை மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்து வலியுறுத்தக்கூடிய முறைப்படி அந்த ஜகாத்தை நிறைவேற்றி சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ உற்சாகத்தையும் நல்ல உணர்வையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆகிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வகுல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.